ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசியில் கடந்த வகுப்புகள் மூலமாக 17 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகம் 18. தமக பிரதான பிரகிருதேஸ்த போகாய ஈஸ்வராக்னயாம் வியத் பவன தேஜோ அம்பு புவோ பூதானி ஜஜ்னிரே. இந்த ஸ்லோகம் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, அத்வைத வேதாந்தத்தை அடிப்படையாக வச்சு இப்போ நம்ம 3 குணங்கள் பார்த்துட்டு இருக்கோம், சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்ட்டு. அதில் இந்த தமோ குணம் மேலோங்கிய பிரகிருதியிலிருந்து ஜீவனின் அனுபவத்துக்காக ஈஸ்வரனின் ஆணைப்படி ஆகாசம், காற்று, அக்னி, நீர், பூமி என்று 5 பூதங்கள் உண்டாயின அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதாவது இப்போ தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றியது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். ஏன்னா நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம், அதாவது பிரகிருதிங்கிறது ஒரு மாயாசக்தி, அதிலிருந்து ஒரு 3 குணங்கள் வெளிப்பட்டது, அது சத்து ரஜஸ் தமசு. அதில் சத்துவ குணத்தில் இருக்கிறவன் ஈஸ்வரன், ரஜோகுணத்தில் இருக்கிறவன் ஜீவன். அப்போ ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் வந்து ஏன் அப்படி இருக்கிறான்னா, அவங்ககிட்ட அவித்தை இருக்குது. அவித்தைனா அஜ்ஞானம் இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா, மாயா சக்தியை பொருந்தியவனாக இருக்கிறான். ஈஸ்வரன் என்றால் மாயையுடன் சேர்ந்திருக்கிறான். ஏன்னா அவனும் மாயையும் வேறு வேறு இல்லை, ஆனால் அந்த ஈஸ்வரன் பிரம்மத்துடன் இணைந்திருக்கிறான். அப்போ பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது ஈஸ்வரன் என்று நம்ம பார்த்தோம் கடந்த பாடத்தில். அதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய புரிதல். அப்போ இங்கே வந்து ஈஸ்வரன் அப்படின்னா, அங்கே ஈஸ்வரனுடைய விஷயம் என்ன, ஒரு மாயாசக்தி இருக்குது, ஆனால் அந்த மாயாசக்தி வந்து தனித்து இயங்க முடியாது, அதனிடத்தில் சைத்தன்யம் இருக்கணும், பிரம்மம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உட்கருத்து. அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்கணும், இப்போ உங்கள் மனசு அப்படிங்கிற ஒரு மாயாசக்தி இயங்கணும்னா அதுக்கு பின்னாடி அறிவு இருக்கணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போ சும்மா மனசு தானாக இயங்காது, மனம் இயங்கணும்னா அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமாக அறிவு இருக்கணும். அப்போ இங்கே பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது இந்த உலகம். அப்போ அறிவும் மனமும் சேர்ந்தால் இந்த உலகம் உங்களுக்கு வெளிப்படும். அறிவு மட்டும் இருந்தால் உலகம் வெளிப்படாது. ஏன் உலகம் வெளிப்படாதுன்னா, அங்கே பிரம்மம் மட்டும் இருக்கும், அது தன்னுடைய மனோசக்தியை பிரதிபிம்பித்து பார்க்கின்ற ஊடகத்தை விட்டுடும். அப்போ ஊடகத்தை விட்டுடும்னா என்ன, உடலும் மனசும் அங்கே இருக்காது. உடலும் மனசும் உண்டாகாத நிலையில் அந்த பரிபூர்ண பிரம்மம் மட்டுமே இருக்கும், ஆனால் அது வெளிப்படுத்தி பார்க்க வேண்டிய விவகாரம் அங்கு இல்லை. அப்போ அந்த இடத்துல அது எப்படி இருக்குது, தூய உணர்வா தூய அறிவா இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது வெளிப்பட வேண்டுமானால் அதனிடத்திலிருந்து ஒரு மாயாசக்தி வெளிப்படும், அதுதான் ஈஸ்வரன். ஆனால் அந்த ஈஸ்வரன்கிற நிலையில் 3 குணபேதங்களின் அடிப்படையில், சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் அது ஈஸ்வரன், அதில் ரஜோகுணம் மேலோங்கி இருந்தால் ஜீவன். அந்த சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் 3 கலந்திருக்கின்றவன் தான் ஜீவனும் கூட. ஏன்னா ஜீவனிடத்தில் இந்த 3 இருக்கும். ஏன் 3 இருக்குது அப்படின்னா, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் அவனுக்கு தமோ குணமும் வந்துடும், அதனால் உடம்பும் கிடைச்சிடும். அப்போ அந்த 5 பூதங்களுடைய கலவையினால அவனுக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. அந்த உடம்பு எந்த அடிப்படையில் கிடைச்சிருக்கு, அவனுடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அடிப்படையில், அது மனித உடலோ மிருகம் உடலோ பறவை புழு பூச்சி இப்படி எப்படி வேணால் உடம்பு கிடைச்சிடும். அப்போ அந்த உடம்பு ஏன் அப்படி மாறி மாறி கிடைக்குது, அது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. அப்போ பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில் ஏன் ஏற்றத்தாழ்வுகள், அது ரஜோகுணத்தின் வெளிப்பாடாகிய மனதின் ஏற்றத்தாழ்வுகள். அப்போ மனம் வந்து எப்படி இருக்கோ அப்படி உடம்பு மாறிடும். அப்போ அந்த மாற்றத்துக்கேற்ற வாழ்க்கை இங்கே வாழப்படும். அப்படி தான் இங்கே படைப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறாங்க மகான்கள் ரிஷிகள். அப்படி புரிய வைக்கும்போது இந்த இடத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமோ குணத்தில் அந்த ஜீவனின் அனுபவத்துக்காகவே இங்கே வந்து 5 பூதங்கள் உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அப்போ இங்கே முன்னாடி பார்த்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவித்தை அப்படிங்கிறது காரண சரீரம். அப்போ அந்த காரண சரீரம் என்பது என்ன, ஜீவனுடைய விஷயம். ஏன்னா ஜீவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு பிறவிதோறும் இங்கே பூமிக்கு வந்து வந்து பல்வேறு உடல்கள் மூலமாக பல அனுபவங்களை பெறுவான். அந்த அனுபவங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேமித்து வைப்பான். அந்த சேமிப்பு கலந்தால் இங்கே சஞ்சித கர்மா, அந்த சஞ்சித கர்மா தான் இங்கே காரண சரீரம். அந்த காரண சரீரம் தான் ஈஸ்வர உடம்பு. அப்போ எல்லாமே ஈஸ்வரனிடத்துல தான் இருக்கும். ஈஸ்வரனுக்கு வேறாக இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் குணபேதங்களின் மாறுபாடு, சத்துவ குணத்திலே ஈஸ்வரன், ரஜோகுணத்திலே ஜீவன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து வித்யாரண்யர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தனிப்பட்ட ஜீவனின் அனுபவத்திற்காகவே இந்த உலகம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இங்கே உலகம் ஏன் உண்டாக வேண்டும்? அந்த தனிப்பட்ட ஜீவன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தனிப்பட்ட மனசு அதை அனுபவிக்க ஆசைப்படுது இல்லையா, தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ ஆசைப்படுது. அப்போ அது எப்படிப்பட்ட ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கான உடம்பு எடுத்துக்கிட்டு வருது பூமிக்கு. அப்போ அந்த உடம்பின் காரணமாக அது என்ன பண்ணுது, உலகத்தை அனுபவமாக்கி பார்க்குது. அந்த அனுபவங்கள் மூலமாக அது சுகத்துக்கத்தை அடையுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கே தமக பிரதான பிரகிருதி அப்படிங்கிறாரு. ஏன் தமஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த தமோ குணம் வந்து மறைக்கும் சக்தியை வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஜடத்தன்மையில் இருக்கு, மேலும் அது ஸ்தூலத்தன்மையில் பருவுடலாக மாறி கிடக்குது. இந்த உடம்பாகவும் மாறிடுச்சு. ஏன்னா இந்த பௌதிக உடம்பு வேறு வந்துருச்சு இல்லையா நம்ம இடத்துல. அப்போ இந்த பௌதிக உடம்பு எந்த அடிப்படையில் வந்தது, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில் வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு மாயாசக்தியாக இருந்தாலும் கூட, அந்த மாயாசக்தியாகிய ஈஸ்வரன் இடத்துல இருந்து வெளிப்பட்ட குணபேதங்கள்னால நம்ம ரஜோகுணத்தையும் எடுத்துக்கிட்டு தமோ குணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஜடத்தன்மை வந்துருச்சு. அப்போ அந்த ஜடத்தன்மை நமக்கு ஸ்தூலத்தன்மையை கொடுத்துருச்சு. அதனால் நமக்கு உலகமும் ஜடமாக தோன்றுகிறது. ஏன்னா சைத்தன்யம் அந்த உலகத்திடத்துல பார்க்க முடியல. உயிர்கள் இடத்துல தான் அந்த சைத்தன்யம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆகவே உலக உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தமஸ் மேலோங்கிய பிரகிருதியிலிருந்து தான் உண்டாகும் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமஸுங்கிற நிலை மேலோங்கி இருந்தால்தான் இங்கே உலகமே உற்பத்தி ஆகும். அப்போ இங்கே தமோ குணம் மேலோங்கிய ஜீவனுக்கு தான் படைப்பே இங்கே உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இல்லையா, தத் போகாய அப்படிம்பார். அது ரொம்ப முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஜீவன் அப்படிங்கிற மனசு வந்து இந்த பூமியை நோக்கி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால உடம்பெடுத்து வந்திருந்தாலும், இந்த உலகம்ங்கிற விஷயம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இது ஒரு விளையாட்டுக்கான களம் கிடையாது, அல்லது ஒரு தண்டனைக்கான களம் கிடையாது. ஜீவனின் போக அனுபவத்திற்காக அப்படிங்கிறதா இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பூமியில் உடம்பெடுத்து வந்துட்டோம், ஏதோ நம்ம முற்பிரிவில் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிற தண்டனை கொடுக்குற இடம் போல் இருக்கு இந்த பூலோகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அல்லது நம்ம வாழ்க்கை அப்படியே ஜாலியாக ஆனந்தமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பூமி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டாலே இங்கே சுகம் துக்கம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஜீவனுடைய போக அனுபவத்திற்கு சுகம் துக்க அனுபவம் எல்லாம் தேவைப்படுகிறது. அப்போ இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி மனித பிறவியில் கிடைக்கிற இந்த பூமியில் கிடைச்ச மனித உடலை கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஈஸ்வர ஆக்னையாங்கிறார் இல்லையா, ஈஸ்வரனுடைய பங்கு என்ன தெரியுமா, இந்த உலகம் வந்து சுயமாக உருவாக்கப்படவில்லை, அதே மாதிரி சீரற்ற முறையிலும் இது உருவாக்கப்படவில்லை. ஏனென்றால் ஈஸ்வரன் இதை ஒழுங்குபடுத்துகிறார். அப்போ அவரிடத்துல வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, கர்ம பலன் தாதாவாக இருக்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அதுதான் தர்ம சட்டம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க பிரம்மம் மட்டும்தானே இருக்குது, இப்போ திடீர்னு ஈஸ்வரன் கிட்ட போய் இந்த உலகம் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஈஸ்வரன் உலகத்தை ஒழுங்குபடுத்துகிறார் சொல்கிறீங்கன்னா, இங்கே பேசிக் பிரின்சிபலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனதனுடைய உயர்பரிமான சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிற நிலையில் மற்ற கீழ்குணங்களை ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் நீங்கள் தமோ குணத்திலேயோ ரஜோ குணத்திலேயோ இருந்து கொண்டு மேல் குணத்தை ஆதிக்கம் செலுத்த முடியாது. அப்போ இங்கே நீங்கள் வந்து இந்த ரஜோகுணம் தமோ குணத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஜீவிதம் தான் உங்களுக்கு வாழ்க்கை. அதாவது பரமன் மேலே நமக்கு பெருசாக இருக்கிறான், அவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தொண்டன் அல்லது தாசன் அப்படிங்கிற நிலையில தான் இங்கே நீங்கள் ஜீவிதம் பண்ணி ஆகணும். அப்போ அது ஏன்னா, நீங்கள் தொண்டனாக இருக்கிறதுனால தாசனாக இருக்கிறதுனால அந்த கர்ம பலன் அனுபவத்தை ஈஸ்வரன் தலைவனாக இருந்து கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வராங்க. அப்போ நாம் இந்த வேதாந்த பாடத்தினுடைய இந்த ஆழமான உண்மையை நம்ம உள்வாங்கி பார்க்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தனிப்பட்ட மைண்டில் நீங்கள் வாழக்கூடிய வாசை வாழ்க்கை வேறு இல்லையா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. அப்போ நான் எதுக்காக வந்திருக்கிறேன், நான் இப்படி வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தனித்துவ வாழ்க்கையை ஆசைப்படுறான் இல்லையா வாழ்கிறதுக்கு, அதனுடைய பலாபலன்கள் வேறு. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் வாழும் மாதிரி வாழ்க்கை இருக்கானா இல்லை இல்லையா, வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்புகளோடு தான் வாழ்கிறோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளாக நமக்கு நிகழ்வாக இருக்கா, சரியாக இருக்கானா இல்லையே. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம், கணவன் மனைவி உறவு, உத்தியோகம், பணம், பதவி எல்லாமே நாம் எதிர்பார்க்குற மாதிரி அமையுதா, அமையறதில்லை பார்த்தீங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஆனால் நம்ம அந்த தேவையை நிவர்த்தி பண்ண முடியுமானா முடியாது. ஆசைகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய அனுபவங்கள் வேற மாதிரி மாறிடுது. அப்போ இதனால் இது, அப்போ நமக்கும் மேலே ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குது இல்லையா. என்னுடைய விருப்பு வெறுப்புகள் நான் வெளிப்படுத்தி வாழ்வதற்கு தடையாக இன்னும் ஏதோ ஒரு சக்தி என்னிடத்துல இயக்கிறத நான் கவனிக்க முடியுது. அப்போ அந்த சக்தியை தான் இங்கே பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம், அதுதான் ஈஸ்வர சக்தின்னு சொல்கிறோம். அந்த ஈஸ்வர சக்தி தான் இங்கு ரிதம், அதாவது ஒரு இயக்கம் வந்து அழகாக இயங்கிட்டு இருக்கு. சீர் இல்லாமல் இந்த உலகம் மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஒழுங்கு முறையில் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் ரிதம்னு பேர். அதுதான் ஈஸ்வரனுடைய நிலை. அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய ஆக்னையா, ஈஸ்வரனுடைய பங்கு என்ன அப்படின்னா, அவன் தான் அவனுடைய கட்டுப்பாட்டில் கர்மபல தாதாவாக இங்கே எல்லாரையும் வச்சிருக்கிறான். அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கிட்டா நாம் சில விஷயங்களை வந்து நம்ம போக்கில் செய்ய முடியாது. நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஈஸ்வர கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால தான் அப்படி மாற்றங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுங்கிறது இங்கே சொல்கிறார். அது ஈஸ்வர ஆக்னையா அப்படிங்கிற வார்த்தையை இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அப்போ நம்ம இந்த நிலை ஏன் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சபூத சேர்க்கையினால் ஏற்படுத்தக்கூடிய உடல், அப்புறம் மனதின் ஆசைகள், அப்புறம் நம்முடைய கர்ம பலன்கள், நம்ம எடுத்துகிட்டு வந்த பிராரப்த கர்மா, அதன்படி தான் நம்ம வாழ்க்கை போகும். ஏன்னா நம்ம வந்து எப்படி விருப்பப்படி வாழணும், எப்படி அனுபவிக்கணுங்கிற ஆசைகளை எடுத்துக்கிட்டு தானே வரோம். ஏன்னா இந்த ஆசைகளுடைய சேமிப்பு தானே நம்முடைய பிராரப்தம். அப்போ இது வந்து எங்கே வச்சுருந்தோம், ஈஸ்வரன் இடத்துல தான் கொடுத்து வச்சுருந்தோம். அதுதான் காரண சரீரம் சஞ்சித கர்மா. இந்த உடம்பை நம்ம விட்ட உடனே நம்முடைய ஆசைகளுடைய தொகுப்பு எங்கே போயிடும், ஈஸ்வரன் இடத்துல போயிடும், அவனுடைய உடலில் போய் சேகரிச்சுக்கும். அப்போ அவனுடைய பிரபஞ்ச மனதில் போய் இது ஸ்டோரேஜ் ஆகிடும். இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய உபநிஷதங்கள் வகுப்பு எடுக்கும்போது ஒரு டீப்பான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். எப்படின்னா நம்ம டெக்னிக்கலாக பேசுவோம், கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்கில் நிறைய ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒரு பேர் கொடுத்துப்பீங்க, ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலான்னு ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒரு பேர். அப்புறம் அந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு ப்ரோக்ராம், ராமசாமியோட சப்ஜெக்ட் இங்கே வச்சுக்கிறேன், கமலாவுடைய சப்ஜெக்ட் அங்கே வச்சுக்கிறேன்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருப்பீங்க. எப்போ வேணால் நீங்கள் வெளியே எடுத்து பார்க்கலாம். ராமசாமியுடைய டாபிக் என்னென்ன, அவருடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட் எல்லாம் என்னென்ன இருக்குது, குப்புசாமியினுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன, கமலாவுடைய அக்கௌண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஒரு அக்கௌண்டன்ட் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு நீங்கள் டேட்டாஸ் உள்ள போய் கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்களோ அந்த சேம் மெத்தடு தான் இங்கே ஈஸ்வரன் இடத்துல இருக்குது. ஈஸ்வரனுங்கிற அந்த காஸ்மிக் மைண்டுக்கிட்ட, அந்த யூனிவர்சல் மைண்டுக்கிட்ட இந்த மாதிரி நம்முடைய ஒட்டுமொத்த எண்ணங்களுடைய ஆசைகளுடைய சேகரிப்பு கலனாக ஈஸ்வரனுடைய பிரபஞ்ச மனசு இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி தான் கிரியேஷன் இருக்குது. அப்போ அந்த கிரியேஷனில் அந்தந்த டேட்டாவை எடுத்து ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய தகுதி அந்த ஈஸ்வரன் இடத்துலேயே இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்கிட்ட தான் அந்த ஃபோல்டர்கிட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னா உங்ககிட்ட தான் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கும், அது எங்கிட்ட இருக்காது. அப்போ நான் எப்படி இதை பார்க்க முடியும், பார்க்க முடியாது. ஆப்ரேட்டிங் அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஹார்ட் டிஸ்க்குள்ளே போய் ராமசாமியுடைய அக்கௌண்ட் என்ன, கமலாவுடைய அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்ப்பீங்களோ, அதே மாதிரி இங்கே ஈஸ்வரன் இடத்துல தான் இந்த ஒட்டுமொத்த கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவன் கர்மபல தாதாவாக இருக்கிறான். அப்போ எதனால் கர்மபல தாதா, நம்ம எல்லாருடைய மனசை அவன் வச்சுட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் அங்கே பியூட்டி. உங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசை, இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆசைகளுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு கலந்தான் காரண சரீரம் சஞ்சித கர்மா அப்படின்னு நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நீங்கள் என்ன லெவலில் அப்டேட் ஆகணும், ஈஸ்வரனுக்கு அந்த தகுதி இருக்குது ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் ஜீவிதத்தில் இருக்கிறேன். அப்போ நான் ஜீவனாக இருக்கலாமா, ஈஸ்வரனாக மாறலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் கடந்த வகுப்பில் எழுப்பும் போது நம்ம என்ன சொன்னோம், கடந்த வகுப்புடைய ஹெட்டிங்கே என்ன, ஈஸ்வரனா ஜீவனா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்கன்னா இங்கே குருநாதர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீ ஈஸ்வரனாகவும் ஆக வேண்டாம், ஜீவனாகவும் ஆக வேண்டாம், நீ சாட்சாத் பிரம்மம், அந்த உணர்வுன்னு நீ உன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்துக்கோ, அதுக்கு தான் உனக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நம்மளை அப்டேட் பண்ணணும். அப்போ அப்டேட் பண்ணும்போது நம்ம எப்படி இந்த உலகத்தை அணுகணும், சுயநலமாக அணுகக்கூடாது. ஏன்னா இங்கே காஸ்மிக் யூனிவர்சலாக அந்த ஈஸ்வரன் இருக்கிறதுனால அவனை டாமினேட் பண்ண முடியாது. நீங்கள் நான் இப்படி தான் வாழ்வேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் அப்படின்னு சில சிஸ்டத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு வாழ பார்த்தீங்கன்னா அப்படி வாழ முடியாமல் உங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும், அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவே நீங்கள் ஈஸ்வரனோட கோஆப்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதிக்குள்ளே போகிறீங்க, ரித்தம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தவிர்க்கப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ளே வாழ ஆசைப்படும் போது ஈஸ்வரனுடைய கருணையினால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய சுபிச்சங்கள் அனுபவமாகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய தேவதைகளாக தான் நம்ம இங்கே உருவ வழிபாடுகளில் பல தெய்வங்களை வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பாமரனுக்கெல்லாம் வந்து பல தெய்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, காளியம்மா, மாரியம்மா, அந்தம்மா, இந்தம்மான்ட்டு ஒவ்வொருத்தரும் பாமர மனிதர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் வந்து பல தெய்வீக உருவங்களை வழிபாடு பண்ணுறாங்க. அவங்க போய் அதனிடத்தில் முறையிடுறாங்க. அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போகணும். நாம் தனிப்பட்ட முறையில் இங்கே எதுவும் செய்கிறதுக்கு இல்லை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை நம்மளை ஆதிக்கம் பண்ணுது, அதுக்கு நம்ம அடிப்பணியணும், அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருந்து வாழணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க இது மாதிரி ஒரு உருவ வழிபாடுகளை, தெய்வீக வழிபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஸோ நம்முடைய முன்னோர்கள் பண்டைய ரிஷிகள் எல்லோருமே காரணக்காரிய நீதிக்குள்ள கரெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ நாம் தான் இந்த பாடத்திட்டுக்குள்ளே வந்துட்டு பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர்ந்துட்டதுனால இங்கே உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா உண்மையிலே இங்கே உருவமே இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்றோம். ஆனால் இது மாதிரி லெவலுக்கு உயராத மனிதன் இடத்துல நீங்கள் டைரெக்டாக கடவுள் இப்படித்தான் சொன்னால் அவன் புரிஞ்சிக்க மாட்டான். அப்போ அவனுக்கு ஒரு உருவ வழிபாடு கொடுத்து அந்த உருவ வழிபாடு மேலே ஒரு பக்தியை அன்பு கொடுத்து பய உணர்வையும் கொடுக்கணும். அந்த பய உணர்வுனால தான் தேவதைகளெல்லாம் கொடூரமாக இருக்குது பார்த்தீங்களா. காளி தேவியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பத்து கை பத்து தலை அப்படிலாம் காட்டுறாங்கல்ல கடவுள்களை. அப்போ ஏன் அந்த மாதிரி கடவுள்களுக்கு ஒரு கோரமாக நாக்கு வெளியே தொங்கி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு தலையை வெட்டி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அப்படி கையில் ஒரு அருவாளில் அப்படி ரத்தம் ஒழுகிற மாதிரி எல்லாம் காளி தேவியுடைய உருவங்களை காட்டுவாங்க. எதுக்காக? மனிதனுக்கு பயம் வரணும், தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா இல்லைனா இவன் மனம் போன போக்கில் வாழ்வான், சமுதாய சீர்கேடை உண்டாக்குவான். அதாவது ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு வந்து கடுமையாக தண்டிக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சின்ன வயசுலேயே கொடுக்கல அப்படின்னா பாமர மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பகுத்தறிவு இல்லாத நிலையில காட்டுமிராண்டிகள் போல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ காட்டுமிராண்டிகள் போல வாழுகின்ற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, மனிதனை மனிதன் வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்கு போயிடும். அப்படிதான் இருந்தோம் நம்ம பாரம்பரியமே, அப்படிதான் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தோம். அப்புறம் நம்ம பகுத்தறிவு பரிமாணத்தில் மேலே வந்தோம், சிந்திக்க ஆரம்பித்தோம், புத்தியை விசாலப்படுத்திக்கிட்டோம், விவேகத்தினால விழிச்சிக்கிட்டோம். அப்போ இவளெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது அப்படின்னா அந்த பரிமாணமும் பயணம் பட்டு மேலே வர வர வரவே நம்ம வந்து நல்ல உயர்நிலைக்கு வந்துடுறோம். அப்போ இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கே வாழணும் அப்படிங்கிறத இங்கே சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கும்போது பஞ்சபூதங்களுடைய தோற்றம் வந்து ஒரு வரிசை கிரமமாக இருக்குது. அதில் ஆகாயம், காற்று, அக்னி, நீர், பூமி அப்படிங்கிற படைப்பினுடைய அடிப்படையில் இங்கு ஸ்தூல உலகம், ஸ்தூல சரீரம் ஆகியவைகள் நமக்கு ஒரு அனுபவ களமாக உருவாகி இருக்கிறது என்பதை இங்கே சொல்கிறார். அப்போ உலகம் ஜீவனின் அனுபவத்திற்கு தோன்றியிருக்கிறது, ஜீவன் அவித்தை காரணமாக அதில் சிக்கிக்கொண்டான். அப்போ இதனால்தான் அவனுடைய சம்சார சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். சம்சாரம் அப்படின்னா என்ன? பொண்டாட்டியோட வாழ்றதா நினச்சிக்க கூடாது. இங்கே வேதாந்த பாசையினுடைய சம்சாரம் அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு. அதாவது நிறைய பேர் சம்சாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மனைவின்னு நினச்சிக்கிறாங்க. அது சாதாரண நம்ம தமிழ் வார்த்தையில் சம்சாரம் அப்படின்னா மனைவி. ஆனால் சான்ஸ்கிரிட்டில் இங்கே சம்சாரம் அப்படின்னா பிறப்பு இறப்புன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வார்த்தைகள் வந்து மொழிக்கு மொழி மீனிங் மாறும் இல்லையா? அப்போ அது மாதிரி நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து சம்சார பந்தம் அப்படின்னா பிறப்பு இறப்புங்கிற அந்த பந்தத்துக்குள்ளே அந்த சக்கரத்துக்குள்ளே மனிதன் சிக்கிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இப்போ அவனுக்கு புரியல வாழ்க்கைனா என்ன, இறைவன்னா யார், பிரம்மம்னா எப்படின்னு தெரியாததுனால அப்படியே மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுற்றுறான். அப்போ மனித பரிமாணத்தில் வந்து உயரணும் இல்லையா? அப்போ அந்த உயர்வதற்கான தகுதி என்ன? அவனுடைய மனம் விசாலமாகணும், விவேகம் வளரணும், ஆணும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படிங்கிறத இங்கே ரிஷிகள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அப்படி புரிஞ்சுக்கிட்டவன் இந்த உலகம் யாருக்காக, எனக்காக அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் வந்துடும். உலகம் பிறந்தது எனக்காக, படம் எம்ஜிஆர் படத்தில் பாட்டு உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாடுவார் இல்லையா, அது வந்து கண்ணதாசன் பாட்டு தான். அது புரிஞ்சு போயிட்டா உலகம் பிறந்தது எனக்காக, ஆனால் இந்த உலகம் எதற்காக எனக்கு பிறந்திருக்கிறது, என்னுடைய அனுபவத்திற்காக. ஆனால் அந்த அனுபவம் எனக்கு ஏன் சுகதுக்கமாக மாறுகிறது, அது என்னுடைய மனோநிலையின் காரணமாக. பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். அதாவது உலகம் பிறந்தது எனக்காக, ஆனால் அந்த உலகம் எனக்கு ஏன் சுகத்துக்கத்தை கொடுக்கிறது, ஏன் எனக்கு சுகம் மட்டுமே தராமல் துக்கத்தை கொடுக்கிறது அப்படின்னா அந்த துக்கத்துக்கு காரணம் நாமே தான், சுகத்துக்கு காரணம் நாமே தான். தீதும் நன்றும் பிறர் தருவது கிடையாது. நம்ம வாழ்ந்து வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன் நம்மகிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் வந்து நல்ல விதமாக வாழ்ந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், சந்தோஷம் மனதில் நிறையும். நம்ம தீய விதமாக வாழ்ந்தால் நமக்கு கஷ்டம் வரும், துயரமான வாழ்க்கையாக முடியும். அப்போ இப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கனாலே பேசிக்காகவே நமக்கு சினிமாவில் நீங்கள் போய் உட்காந்து படம் பார்க்கும்போது கதாநாயகன் நல்லவனாக வருவான், வில்லன் கெட்டவனாக வருவான். அப்போ நல்லவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்படுற மாதிரிலாம் ஆரம்பத்தில் இருக்கும். வில்லனால் பயங்கர கொடூரமாக கஷ்டப்படுத்துவாங்க. வில்லன் வந்து வில்லனை எதிர்த்து கதாநாயகன் போராடி போராடி தோற்று போவான். அப்புறம் எப்படியாவது வில்லங்கிட்டருந்து தப்பிக்கணும்னு பல முயற்சிகள்லாம் எடுப்பான். வில்லனும் கடுமையாக அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துவான், கதாநாயகனை கட்டி வச்சு அடிப்பான், கதாநாயகியை வந்து துன்புறுத்துவான். இப்படிலாம் படம் ஓடும். கடைசியில் என்ன ஆகும், வில்ல செத்து போயிடுவான், கதாநாயகன் சுபிட்சமாக வாழ்வான். அப்போ இப்படி தானே கதை முடிப்பாங்க. அப்போ இது மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான், நீங்கள் வந்து நல்லது செஞ்சால் உங்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் முடிவு என்னவா மாறும்னா உங்களுக்கு சுபிட்சமாக முடியும். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கஷ்டமே வாழ்க்கை கிடையாது, மாற்றம் நடக்கும். ஆனால் நம்ம நேர்மையாக இருக்கணுங்கிறத இங்கே சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா நம்ம வந்து அது ரொம்ப முக்கியமான டாபிக், நம்முடைய சாந்தோக்கிய உபநிஷத்தை அது அழகாக பேசுவோம். அதுக்கு பேர் வந்து சத்ராயணம்னு பேர். சத்ராயணம் அப்படின்னா அந்த சத்தை நோக்கிய பயணம். அது நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்து படிக்கும்போது படித்தோம், மறந்துட்டீங்க நீங்கள் நிறைய பேர். பட் நான் அதை இன்றைக்கி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். சத்ராயணம் அப்படின்னா அந்த சத்து என்ற அந்த அறிவை நோக்கிய ஒரு பயணம். அதுதான் இங்கே மனித பிறவியினுடைய மகோன்னதம். அப்போ இங்கே நம்ம அந்த அறிவை நோக்கிய பயணம் வந்து நம்ம கரெக்டாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், நிறைவு, திருப்தி எல்லாமே வந்துடும். அப்போ இந்த உலகம் என்பது என்னுடைய அனுபவத்துக்காக, இந்த உலகம் பிறந்தது எனக்காக, அதில் எதற்காக, என்னுடைய கர்ம அனுபவத்திற்காக. ஆகவே இந்த உலகத்தை நம்ம வெறுக்க வேண்டியது இல்லை. இந்த உலகத்தை எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்குது, இந்த உலகம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. உலகம் நமக்கு எதிரி கிடையாது. ஆனால் இந்த உலகம் நமக்கு வாழ்வதற்கான களம், வாழ்க்கை களம். அப்போ அந்த வாழ்க்கை களத்தில் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில், உங்களுக்கு பாவத்தின் அடிப்படையில் கஷ்டங்கள் வந்தாலும் கூட, நீங்கள் ஏற்கனவே முன்ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு கஷ்டமான பிறவிங்க, நான் வீட்டில் வந்து வறுமையில் பிறந்தேன், வறுமையில் என்னுடைய வாழ்க்கை ஓடுது, நான் மற்றவங்க மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட போட முடியல, நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் வைங்களேன், அது எதனால் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிறப்பு அமைஞ்சதுன்னா அவனுடைய கர்ம பலன்தால அவனுக்கு அப்படி ஒரு பிறப்பு அமைஞ்சது. அதாவது முற்பிறவி அவன் செய்த பாவம், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்க வயிற்றில் அடிச்சிருப்பான், நிறைய நன்மைகள் செய்யாமல் வாழ்ந்திருப்பான். அப்போ அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு காட்டுற மாதிரி ஒரு பிறவியை கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ கிடைச்ச இந்த மனித பிறவிங்கிறது மனிதனுடைய பிரத்யேக விஷயமே என்ன, அறிவு தானே. அப்போ நான் யார், எனக்கு எதற்காக இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்ட்டு இந்த உலகத்தை அவன் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தான்னா, இங்கே நன்மையை நோக்கி அவன் நகர்ந்தா போதும், எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிற தெளிவு அவனுக்குள்ளே வந்தால் போதும், அவனுடைய வாழ்க்கையில் தானாகவே சுபிச்சம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் தானாகவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தானே அவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்க முடியும். அப்போ நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சாதனை எங்கே இருக்குது? இந்த சாதனைங்கிறது நம்ம இந்த உலகத்தை மாற்றுவதில் இல்லை, அல்லது நம்முடைய அனுபவத்தை மாற்றுவதில் அல்ல, அனுபவிப்பவனை விசாரிப்பதில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே முனிவர்கள் சொல்கிறாங்க. ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனித பிறவியினுடைய மகோன்னதமே என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், இந்த உலகத்தை எல்லாரையும் மாற்றிடலாமா? அது முடியாது. சரி, அப்போ இந்த உலகத்தில் வந்து சுகத்துக்கத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்து முடிச்சிடலாமா? அதுவும் தேவையில்லை. அப்போ இந்த உலகம் இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த உலகம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத விசாரிப்பதில் தான் நம்முடைய அனுபவமே இருக்குங்க. அப்போ இந்த உலகம்ங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத நீங்கள் விசாரித்து பார்த்தா உங்களுடைய விவேகம் உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் உலகம் உங்கள் கையில் இருக்கும். அப்போ உன் வாழ்க்கை உன் கையில். அப்போ உங்கள் வாழ்க்கையை இன்னொருத்த டியூன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இன்னொருத்தர்கிட்ட தான் நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சு வாழ்கிறோம். பெரும்பாலான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்போம். ஒன்று வீட்டில் அப்பா அம்மா கட்டுப்பாடு, இல்லைனா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் கட்டுப்பாடு, அலுவலகத்தில் மேனேஜரு அல்லது முதலாளியினுடைய கட்டுப்பாடு, சில பெண்களுக்கு குடும்பத்தில் கணவன் கட்டுப்பாடு, இப்படியே ஏதேனும் ஒரு வகையில் கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஒரு அடிமை வாழ்க்கைக்குள்ளே நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்க முடியுங்க? சராசரியாக வாழ்ந்தால் தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது இப்போ எல்லா கேட்டகரியும் நம்ம இருப்போம். ஒரு பெண்மணினா கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பான், ஒரு உத்தியோகஸ்தனா ஒரு முதலாளிக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான், ஒரு மாணவன்னா ஆசிரியருக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான், ஒரு மகன் அப்படின்னா தகப்பனுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான். அப்போ எல்லாருமே ஒரு வகையில் நம்ம கட்டுப்பட்டு வாழ்கிறோம் அப்படின்னா, இந்த கட்டுப்பாடு ஏன், எதனால் நம்ம இங்கே கட்டுண்டு கிடைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ள ஒரு சுய விசாரணை செய்யணும்ல. ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு அப்படியே பழகியாச்சு, அடிமை வாழ்க்கையே பழகிடுச்சு. அது நம்ம அன்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் விசாரணை பண்ணி பார்த்தா இங்கே அன்பு வேற அடிமை வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம திருத்திக்கிட்டு வாழ்ந்தோம் சுகமாக வாழ முடியும். அப்போ இந்த உலகம் நம்முடைய அனுபவத்துக்காக வந்திருந்தாலும் அந்த அனுபவங்களை நாம் பார்த்து மாற்றம் செய்வதற்கான தனி தகுதி நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் விவேகம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வித்யாரண்யர் இந்த இடத்துல புரிய வைக்கிறார், இந்த செயலில் புரிய வைக்கிறார். அடுத்தது 19.
சத்வாம் சைஹி பஞ்சாபிஸ் தேஷாம் கர்மாந்திரிய பஞ்சகம் ஸ்தோத்ர த்வக் அக்ஷி ரக்ஷண கிராணாக்யாம் உபஜாயதே. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சத்வாம்சைகி பஞ்சபிஸ் தேசாம், அதாவது சத்துவகுணத்தின் பகுதிகளாக 5 பூதங்கள், அந்த 5 பூதங்களினுடைய அடிப்படையில் 5 ஞான இந்திரியங்கள் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்ன? காது, கண், நாக்கு, மூக்கு, அப்புறம் தோல். இதுதான் நம்முடைய ஞான இந்திரியங்கள். ஏன் இதுக்கு ஞான இந்திரியங்கள் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்கள் வழியாக ஒரு காட்சியை காண்றீங்க அப்படின்னா அதன் வழியாக உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். என்ன ஞானம்? இப்போ கண் ஒரு பொருளை பார்க்குது அப்படின்னா அது பேனாவா அப்படின்னா ஆமாம் இது பேனா, இன்னொரு பொருளை பார்க்குது இது பென்சிலா ஆமாம் இது பென்சில் அப்படின்னு நீங்கள் பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் உங்களிடத்துல சுய அறிவாக இருந்தாலும் கூட அதை காட்டி கொடுக்கின்ற ஒரு கருவி தான் உங்கள் கண். அப்போ அதனால் இது ஞான இந்திரியங்கள். அப்போ காது எப்படிங்க ஞான இந்திரியங்கள் ஆகும் அப்படின்னா, இப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ காது வழியாக நீங்கள் இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்தை கேட்குறீங்க, அப்போ உங்களுக்கு புரியுது ஓ இந்த ஞானம் வந்து நமக்கு நல்வழியில் நம்மளை கொண்டு போகுது, அப்போ இது நல்லது. அதுவே நீங்கள் வந்து எப்படிலாம் ஏமாற்றி வாழ்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வாழ்க்கையில் கெட்டவனா எப்படி வாழலாம், இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் அழிச்சு முன்னேற முடியும், அதுக்குன்னே வந்து தீவிரவாதிகள் கிட்ட போய் நீங்கள் படிக்கலாம், பாடம் இருக்குங்க. தீவிரவாதிகளுடைய கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்கக்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன குழந்தையில கொண்டு போய் அங்கே சேர்த்திடுவாங்க. சேர்த்துன உடனே நீங்கள் எப்படி தீவிரவாதியாக மாறுறது, பின்னாடி நீங்கள் எப்படி வந்து அந்த மனித வெடிகுண்டாக மாற்றிக்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்போ நாம் இங்கே தீர்மானம் பண்ணிக்கலாம்ல, அதாவது நமக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற தகுதி நம்மிடத்துலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் போகலாம், தீவிரவாதி கோர்ஸில் போய் நம்ம வந்து மனித வெடிகுண்டாக மாறிக்கலாமா, அதுவும் நீங்கள் படிக்கலாம். இல்லை நான் என்னை யார் என்று தெரிந்து இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழலாமானா இதையும் நீங்கள் படிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்ககிட்டயே கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கான கருவிகள் என்ன தெரியுமா, உங்கள் உடம்பே தான், உங்கள் உடம்பே தான் அதுக்கான கருவி. அதில் இருக்கிற புலன்கள், அப்போ அந்த புலன்கள் இருக்கிற கண்ணு நல்லதை பார்க்கலாம் கெட்டதை பார்க்கலாம், காது நல்லதை கேட்கலாம் கெட்டதை கேட்கலாம், மூக்கு நல்லதை நுகரலாம் கெட்டதை நுகரலாம். அப்போ இந்த புலன்கள் அடிப்படையில் உங்களுக்கு வாழ்க்கையில் இருவேறு பாடுபாடுகள் காணப்பட்டாலும் உங்களுக்கு எது வேணுங்க, கெட்ட வாடை வேணுமா நல்ல வாடை வேணுமா, நல்ல வாடையும் கெட்ட வாடைக்கும் வித்தியாசம் தெரியணுமா வேண்டாமா, அப்போ நல்லதை பார்க்கலாமா கெட்டதை பார்க்கலாமா, நல்லதை கேட்கலாமா கெட்டதை கேட்கலாமான்னு நீங்கள் பகுத்து பார்க்குற பகுத்தறிவு நம்மிடத்துலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தான் நம்முடைய ஞானமே இருக்குது அப்படிங்கிறத ஞான இந்திரியங்களுடைய அடிப்படையில் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில் உண்டாகி இருக்கிற 5 இந்திரியங்களை இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறாரு இந்த மந்திரத்தில். அப்போ அந்த 5 பஞ்சபூதங்களுடைய சத்துவ குண பகுதிகளில் இங்கே வரிசையாக ஞானேந்திரியங்கள் 5 உண்டாகியது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஞான இந்திரியங்கள் 5 நம்ம இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, காது, கண்கள், நாக்கு, மூக்கு, நம்முடைய தொடு உணர்வாகிய தோல். அப்போ இங்கே இந்த இடத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் குணபேதங்கள்னால பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில் மாறுபாடுகள் உண்டாகி இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த உடம்பு வந்து 5 பூதங்களுடைய சேர்க்கை. அப்போ பூதம் அப்படின்னு பார்த்தா ஆகாயம், காற்று, அக்னி, நீர், பூமி. அப்போ ஞான இந்திரியங்கள்னு பார்த்தா காது, கண், மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ செயல்பாடு அப்படின்னு பார்த்தா காது என்ன பண்ணுது, வெளிப்புற சப்தங்களை கேட்குது. கண் என்ன பண்ணுது, வெளிப்புற ரூபங்களை பார்க்குது, உருவங்களை பார்க்குது. நாக்கு சுவைக்குது, மூக்கு மனதை நுகர்கிறது. தொடு உணர்வாகிய நம்முடைய தோல் வந்து என்னன்னு தொற்று உடனே புரிஞ்சுக்கிறோம், அது நம்முடைய தொடு உணர்வு. அப்போ இந்த செயல்பாடுகள் ஞான இந்திரியங்களுடைய வரிசையில் இப்படித்தான் நம்ம இடத்துல இருக்கிறது என்று இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்போ இந்த பூத இந்திரியத்தினுடைய தொடர்பு வந்து மிகவும் தத்துவ ரீதியாகவும் மிகவும் துல்லியமானதாகவும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதாவது உலகமும் உடலும் அறிதலுக்கான கருவிகள், அவைகள் அனைத்தும் இந்த பிரகிருதியினுடைய விளைவுகள் அப்படிங்கிறத இங்கே ஆழமாக புரிய வைக்கிறார் வித்யாரண்யர். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த உலகம், இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற இந்த உடல் மனசு, அதுதானே ஆத்மாவினுடைய ஊடகம்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாடத்தில் ஆரம்பத்திலேயே நான் அந்த விஷயத்தை உடைச்சேன். உங்களுக்கு எப்படி உடைச்சேன்னா, ஆத்மா வந்து ஒரு சூட்சம சக்தி, அது ஒரு அறிவு சக்தி. அது தன்னை பார்க்க விரும்புதுன்னா அது ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணும். அந்த ஊடகம் அதுவே உண்டாக்குற ஊடகம், அதுதான் இந்த உடலும் மனசும். அப்போ அது உண்டாக்கிய இந்த உடலும் மனதையும் கொண்டு இந்த உலகமே உண்டாக்கப்பட்டுடுச்சு. அப்போ இந்த உலகம் எப்படி அந்த உடலும் மனது இடத்துல உண்டானது, அந்த உடலுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது இல்லையா, இது பேனா, இது பென்சில், இது சூரியன், இது சந்திரன் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம இடத்துல இந்த பிரம்மாண்ட உலகமே, இந்த பிரபஞ்சமே உண்டாக்கி விட்டது. ஆனால் அவற்றை அறிகின்ற சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அறிவு, அது மட்டும் அதில் சம்பந்தப்படாமல் அதிலிருந்து தனித்து இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அப்போ நாம் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே நம்ம போன்ற சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இந்திரியங்கள் நான் கிடையாது, காது கேட்கலாம் கண் பார்க்கலாம், ஆனால் அவற்றை அறியும் நான் அந்த இந்திரியம் அல்ல. அப்போ இந்திரிய கருவிகள் வந்து பழுதானால் பயன்பாடு குறையலாம், ஆனால் அதை பயன்படுத்தவன் குறைய மாட்டான் இல்லையா. அப்போ இங்கே எப்பயுமே பயன்படுகின்ற கருவியை வச்சு நான் என்ற தீர்மானத்துக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா நான் என்ற தீர்மானத்துக்கு நீங்கள் ஒரு கருவியை வச்சு இந்த கண்ணு தான் நான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா கண்ணு குருடானவெல்லாம் அவன் வாழ முடியாமல் போயிடும் இல்லை. ஆனால் அவன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். காது தான் நான் ஒருத்தன் முடிவு எடுத்தான்னா காது இல்லாதவன்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ செவிடனும் வாழலாம், குருடனும் வாழலாம். ஆனால் அந்த வாழ்க்கைக்கான புலன்கள் அடிப்படையில் இந்த உடம்புல என்ன உண்மையிலே இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த உணர்வு இருக்கிறதுனால தான். இதுவும் அருமையாக ஒரு கதை இருக்குது சாந்தோக்கிய உபநிஷத்துலேயே, நம்ம அதை பார்த்தோம். இந்த ஐந்து புலன்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. அப்போ நீ வந்து கண்ணு பெருசா காது பெருசானா அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ கண்ணு சொல்லுது நான் இருக்கிறதுனால தான் நீ எல்லாத்தையும் பார்க்குற அப்படிங்குது. காது இல்லை இல்லை நான் இது இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தானே நீ உன்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு இதுக்குள்ளே சண்டை. அப்போ கடைசியில் இதுக்கெல்லாம் சண்டை போட்ட உடனே இந்த சுவாசக்காற்று என்ன பண்ணுது, மூச்சு, சரி நான் கொஞ்ச நேரம் அப்போ ஓய்வு எடுக்கலாம், யாராவது ஓய்வு எடுத்தால் எது உண்மைன்னு தெரிஞ்சிடும்ட்டு கண்ணு என்ன பண்ணுது, கண்ணு தெரியாத மாதிரி மாறிக்குது. ஆனால் கண்ணு தெரியலனாலும் அந்த ஆள் வந்து இயங்குவான். அப்புறம் அந்த கண்ணு புரிஞ்சுக்குது, ஓ நான் இல்லைனாலும் இவனால் இயங்க முடியும் போல் இருக்கு, அப்போ வந்து நம்ம டம்மி தான் அப்படின்னு அந்த கண்ணு புரிஞ்சுக்குது. அப்போ காது என்ன சொல்லுது, நான் தான் முக்கியமான ஆளுங்குது, சரி நீ முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லும்போது காது கேட்காம பண்ணிடுது. அவன் காது இல்லைனாலும் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதையும் பார்க்குதுங்க. அப்போ இந்த ஐந்து புலன்களும் ஒரு தீர்மானத்துக்கு வருதுங்க. ஓ நான் இல்லைனாலும் அவன் வாழ்வான், நீ இல்லைனாலும் அவன் வாழ்வான். அப்போ யார் இல்லாமல் போனால் அவன் வாழ மாட்டான். அப்போ மூச்சு சொல்லுது, நீ இப்போ நீங்கள்லாம் இல்லாமல் போனாலும் நான் இல்லாமல் போயிட்டா இவன் வாழ மாட்டாங்குது, அதுங்க நம்ப மாட்டேங்குது. சரி இரு இப்போ நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சுவாசம் வெளியேறின உடனே உள்ளே வரல. அப்போ தான் இந்த புலன்கள் பூரா துடிக்குது, ஐயோ எனக்கு கண் மங்குது, காது அப்படியே டல் ஆகுது, சீக்கிரம் வா நான் போயிடுவோம் போல் இருக்கு அப்படின்ட்டு உடனே சுவாசத்தை கூப்பிடுது. அப்போ சுவாசம் இல்லை அப்படின்னா, உயிர் இல்லை அப்படின்னா இங்கே எந்த புலன்களும் இயங்காது. கண் பார்க்காது, காது கேட்காது, நாக்கு சுவைக்காது. அப்போ இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்யணும்னா இந்த உடம்புல அதுக்கு ஆதாரமான சுவாசம் இருக்கணும், உயிர் இருக்கணும், உணர்வு இருக்கணும். அப்போ இங்கே அந்த உணர்வு தான் பிரதானம், அதுதான் இங்கே இந்த உடம்பையே ஆதிக்கம் செலுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ உண்மையிலேயே நான் இந்த புலன்களானா இல்லை, இவைகள் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடுது இல்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வராரு. அதாவது ஞான இந்திரியங்கள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இந்திரியங்கள் நான் அல்ல. அப்போ இங்கே செவிகளோ கண்களோ அதை அறியும் கருவிகள் தான், நான் அவற்றின் செயல்களை அறிகின்ற சாட்சி அப்படின்னு இங்கே அருமையாக புரிய வைக்கிறார். இதுதான் இங்கே விவேகம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது ஸ்லோகம் 20. தைரந்த கரணம் சர்வைகி விருத்தி பேதேன தத் த்விதா மனோ விமர்ச ரூபம் சாத் புத்திஹி ஷான் நிச்சயாத்மிகா. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவைகளால் அந்த அந்தக்கரணம் உண்டாகி இருக்கு இல்லையா, அதாவது ஞான இந்திரியங்கள், அந்த அனைத்தினாலும் உள்ளே இயங்குகின்ற அந்த அந்தக்கரணம் அதன் செயல்முறைகளின் வேறுபாட்டினால் இருவகையாக விளங்குகிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். அந்த ஞான இந்திரியங்கள் வந்து கண்கள் காது மூக்கு நாக்குன்னு எல்லாமே இருந்தாலும் அது அடுத்த நிலையாகிய அந்தக்கரணத்தினுடைய நிலைப்பாட்டோடு இணைஞ்சி இரண்டு வகைகளில் உண்டாகுது. அது என்னன்னா, சிந்தனை செய்யக்கூடிய அதாவது ஆலோசனை செய்யக்கூடிய மனசாகவும் தீர்மானம் செய்யக்கூடிய புத்தியாகவும் இங்கே மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத அடுத்த இந்த மந்திரத்தில் புரிய வைக்கிறார். இந்த இடத்துல விஷயம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தைரந்த கரணம் சர்வைகி விருத்தி பேதன தத் த்விதா, இரண்டு விதமாக மாறுகிறது. அது மனசு புத்தி என்ற அடிப்படையில் உள்கருவியாக அந்த கரணங்களாக இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து புலன்கள் இயங்கினாலும் மனசு புத்தி அதை இருந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். மனசு இல்லாமல் நீங்கள் வந்து கண் வழியாக ஒரு விஷயத்தை ஒரு காட்சியை பார்த்தா அது பேனாவா பென்சிலான்னு எப்படி தெரியும். அப்போ மனசு தான் இதை வந்து பேனா பென்சில் அப்படிங்கிறத பதிவு பண்ணும். அப்படி பதிவு பண்ண பிறகு அந்த பதிவு ரெண்டு ஒரே இடத்துல தானே மனசில் தானே பதிவாகுது. ஆனால் ஒரே இடத்துல மனசில் பதிவானாலும் அதை பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவும் நம்மிடத்திலே இருப்பதுனால அதுக்கு பேர் புத்தி. அப்போ எப்போ நாம் வந்து பேனாவை காட்டினாலும் இது பேனான்னு தான் சொல்லுவோம், பென்சிலை காட்டினாலும் இது பென்சில் தான் சொல்லுவோம், மாற்றி சொல்ல மாட்டோம். அப்போ இந்த பதிவு நம்ம இடத்துல ஒரு தடவை பதிவானா போதும், ஆனா எப்போதும் அதை பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம் மாறாது. அப்ப இதுதானே நமக்கு அந்த தீர்மானமா உறுதியா இது இன்னதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு சக்தி. அப்ப அதுதானே புத்தி சக்தி, அது ரொம்ப முக்கியங்கிறாரு. இங்க அந்த காரணத்தினுடைய அடிப்படை விஷயமாகவே இங்கு மனசு புத்தி இருப்பதனால்தான் இந்த புலன்களுக்கும் இந்த உடம்புக்கும் வேலை. இல்லைன்னா இந்த மனசும் புத்தியும் இல்லைன்னா அவன் மனிதனா பிறந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதுக்குதான் நம்ம ஏற்கனவே உதாரணமெல்லாம் சொல்லிட்டோம். அதாவது மிருகங்களுக்கெல்லாம் வந்து மனசு பெருசாக வளரல, அதனால அதுக்கு புலன்கள் இருந்தாலும் நுகர்வு மூலமாக தான் அதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஒரு நாயோ ஒரு பசுவோ அப்படியே போகும், மூந்து பார்க்கும், அது ஒரு முடிவுக்கு பண்ணோம், இது வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணோம். ஆனால் மனிதர்களாகி நாம் வந்து மூந்து பார்த்து ஒரு தீர்மானம் பண்ணணுமா? வேண்டியதில்லை, நம்மக்கிட்ட புத்தி இருக்குது. அப்போ புத்தியினால் நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்போ மிருகம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பகுத்தறிகின்ற தன்மை கிடையாது, புலன்களுடைய அடிப்படையில் மட்டும்தான் அவைகள் வாழும். ஆனால் மனிதனிடத்தில் பகுத்தறியும் தன்மை இருக்குது. அப்போ அதனால் நம்ம புத்திசாலித்தனமாக வாழலாம்ல. அப்போ இங்கே தான் நம்ம மனித பிறவினுடைய சிறப்பு தெரிய வருது. அப்போ இங்கே மனிதனாக பிறப்பதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா புத்திசாலித்தனம். அப்போ அந்த புத்திசாலித்தனமாக இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் அவன் நினச்சதை அவன் இலக்கை அடைய முடியும், இல்லைனா வாழ்றது வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா. இப்போ நிறைய பேர் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாமே, புத்திசாலிகளுடைய வாழ்க்கைக்கும் புத்தி இல்லாதவனுடைய வாழ்க்கைக்கும் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம தீர்மானிக்கிறது வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியின் அடிப்படையில் தீர்மானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு வந்து உண்மையான ஞானத்தினால அவனை அறிவாளியாக மாற்றினாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து மெக்கால் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு எப்படி மக்கப்பில் போயிடுச்சு இல்லையா. அப்போ மக்கப் பண்ணதில் ஒருத்தன் நல்லா மக்கப் பண்ணிட்டான்னா அவன் நல்ல மாணவன், சரியாக ஒருத்தன் மக்கப் பண்ண தெரியலன்னா அவன் சாதாரண முட்டாள் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தேர்வுகளை வைக்கிறாங்க. அந்த தேர்வில் வந்து இவன் உள்ள படித்ததெல்லாம் வாந்தி எடுத்துகிட்டு வந்தானா அவனுக்கு முதலிடம் கொடுத்துட்றாங்க. இவன் வந்து சுயமாக சிந்தனை பண்ணி இதில் ஏற்றுக்க முடியாதுன்னு இவன் முடிவு எடுக்கிறவனை வந்து பின்தங்க வச்சிடறாங்க. அப்போ இந்த நிலையில் நம்முடைய கல்வி முறையிலுடைய தோல்வி என்ன ஆகுது? வாழ்க்கை முறையே தடுமாற்றமாக இருக்குல்ல, எத்தனை பேரை பார்க்குறோம். அப்போ இதுதான் பிரச்சனை. அது அதை பற்றி அருமையாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரியல. நம்முடைய குருகுல வாழ்க்கையை மெகாலய கல்வி திட்டம் எப்படி ஒழிச்சது அப்படின்ட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த சாமியார் வந்து அருமையாக பேசுவார், கம்ப்ளீட்டு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். எப்படி இந்த சனாதன தர்மத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் பண்ணாங்க, எப்படி அவங்களுடைய விஷயத்தை மெக்கால எஜுகேஷன் சிஸ்டத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சாங்க, நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை ஏன் தூக்குனாங்க, ஏன்னா நம்ம வந்து மெச்சூரிட்டியாக மாறிட்டோம்னா அவங்களால நம்மளை அடிமைப்படுத்த முடியாதுங்கிறதுனால அதை திட்டமிட்டு செய்தாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராக அவர் பேசினார். அது வந்து ரொம்ப அருமையாக அவர் சொன்னார். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கிறதுக்காக தான் நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா நல்ல தெளிவு கிடைக்கும், அதனால் அது புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறார் வித்யார் என்ன அப்படின்னா, மனிதன் வந்து மகத்தானவனாக மாறியிருக்காங்கிறதுக்கு அடையாளமே புத்திசாலித்தனங்கிறத சொல்கிறாரு. அப்போ இங்கே வித்யாரண்யர் வந்து இந்திரியங்களின் ஆதாரமாக உள்ளே இயங்குகின்ற அந்த கரணம் என்பது எப்படி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது அது உள்கருவி, ஆனால் அதுவும் சைத்தன்யம் அல்லன்னு தான் சொல்கிறார். ஏன்னா புத்திசாலித்தனம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுவே ஆத்மானு முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த புத்திசாலித்தனமே அந்த ஆத்மாவினுடைய இருப்புனால பிரதிபலிக்கிறது தான். அப்போ அதனால தான் அந்த மனசு வந்து நினைக்குது, சந்தேகிக்குது, தீர்மானிக்கிறதுங்கிற நிலை பேதங்களுக்குள்ளே மாறி மாறி வருது. ஒரே மனசு தான் ஒரு விஷயத்தை நினைக்கும், அந்த விஷயத்தின் மீது சந்தேகப்படும், அப்புறம் அது சந்தேகப்பட்டு அது சரியா தவறா அப்படின்னு ஒரு தீர்மானமும் எடுக்கும். அப்போ இதுக்கு என்ன தேவைப்படுது? மனசு புத்தி தேவைப்படுது. அப்போ இந்த ஒரே கருவி தான் பல செயல்களை செய்யுது. ஏன்னா அது மனசுங்கிற ஒரு நிலையிலிருந்து புத்தியாகவும் பரிணமிக்குது. அப்போ இங்கே ஒரே விஷயம் இப்படி மாறி மாறி மாற்றத்துக்கு உட்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனம் புத்தி அப்படிங்கிறது வந்து இரண்டும் விருத்திகள் தான், அதாவது மனதினுடைய சேகரிப்புப்பட்ட எண்ணங்கள்னால இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கரணம்ங்கிறது மனசு, இந்த விமர்சனம், சிந்தனை, சந்தேகம், எண்ண ஓட்டம் இதிலெல்லாம் இருக்குது. மனசு எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணோம், அப்புறம் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணோம், அப்புறம் அந்த விஷயம் வந்து சந்தேகப்படும், அந்த விஷயம் சரியா இல்லையான்னு சந்தேகப்படும். இப்படி எண்ண ஓட்டங்களுடைய தொகுப்பாக மனசு இருக்குது. ஆனால் புத்தி எப்படின்னா அந்த எண்ண ஓட்டங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும், அந்த எண்ண ஓட்டங்கள் ஏன் எழுகின்றது என்று அதை ஆராய்ந்து பார்க்கும், அப்புறம் இந்த சிந்தனை வந்து சரியா தவறா அப்படின்னு சிந்தித்து பார்க்கிற நிகழ்வுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுக்கும். அப்போ புத்தி என்பது தீர்மானம், நிச்சயம், இது இப்படித்தான் என்ற ஒரு உறுதியை உண்டு செய்கின்றது. ஆகவே ஒரே உள்கருவி செயலின் அடிப்படையில் இரண்டு பெயர்கள் பெறுகிறது என்று இந்த இடத்துல இந்த செயலில் சொல்றார். அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சிந்திப்பதும் தீர்மானிப்பதும் இரண்டும் நீ அல்ல, அவைகள் அந்த கரணத்தின் விருத்திகள் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், மனசு தான் அதை சிந்தனை பண்ணுது, அதுக்கான ஒரு முடிவு எடுக்குது. ஆனால் அந்த மனசே தான் அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுது. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்கின்றவன் நீ கிடையாது. அப்போ அந்த மனோவிருத்திகள் கொண்டவன் நீ கிடையாது. நீ யார் அப்படின்னா அவற்றை அறிகின்ற சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிறாரு. அப்போ நாம் வந்து அந்த சாட்சி சைத்தன்யமாக அந்த அனைத்தையும் அறியும் அறிவாக நாம் இருக்கிறோம் என்பதை இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ நீ சிந்தனை அல்ல, தீர்மானமும் அல்ல, ஆனால் அவற்றை அறிகின்ற அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நிலையை நாம் இங்கே புரிஞ்சுக்கணுங்க. அப்போ இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன, என் மனசு எப்பவுமே ஒரு குழப்பமாக இருக்குங்க, எதுலேயுமே ஒரு நிலைப்பாடு கொள்ள மாட்டேங்குது, ஆஸ்லேஷன் மைண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலை உன்னுடைய நிலை அல்ல, அது உன்னுடைய இயல்பு அல்ல, அது மனோவிருத்தியின் நிலை என்பது உங்களுக்கு புரியணுங்கிறாரு. இங்கே சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் மனசு தான் என்ன குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஏமாத்துது உங்களை. அப்போ அந்த நிலை வந்து உங்களுடைய இயல்பு கிடையாது, உங்களுடைய சுபாவம் கிடையாது, அது மனதின் விருத்தி. அப்போ அது மாதிரி நான் முடிவு செய்தேன் அப்படின்னு ஒன்று சொல்லுது இல்லையா, புத்தி இந்த விஷயத்தை நான் தாங்க முடிவு பண்ண அப்படின்னு சொல்லுது. அது யார் அப்படின்னு நீங்கள் விசாரணை பண்ணி பாருங்களேன். அந்த முடிவு செய்தது புத்தி, ஆனால் அதை அறிந்து கொண்டது நீங்கள். அப்போ இந்த வேறுபாட்டை தெளிவாக பார்ப்பது தான் இங்கே விவேகம். அப்போ இந்த விவேகம் என்ன செய்யணும்னா, மனசு புத்தியை கையாள தெரிந்து கொள்ளணும். அந்த கையாள தெரிந்தவன் தான் இங்கே விவேகி. அப்போ நாம் இங்கே செய்ய வேண்டிய சாதனை என்ன? இந்த இடத்துல வந்து இப்போ இந்த செயல் வடிவத்தில் பார்க்கும்போது இங்கே மனசு புத்திங்கிற ரெண்டு விஷயங்கள் நம்ம வழி நடத்துதுன்னு நம்ம புரிஞ்சிட்டோம். அதன் அடிப்படையில் புலன்கள் இயங்குது. அப்போ இந்த உடம்பு அதனால் கட்டுப்பாட்டில் காரியம் மாற்றிக்கொண்டிருக்கு. அப்போ நாம் என்ன சாதனை இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை நிறுத்துவதற்கான சாதனை கிடையாது, எண்ணங்களை அழிப்பதற்கான சாதனை கிடையாது, எண்ணங்களை அறியும் நிலையிலே அதை அறிபவனாகிய நான் உண்மை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது தான் அவங்க உண்மையான சாதனை. ஏன்னா இங்கே மனசும் புத்தியும் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினுடைய விருத்திகள் படி வாழ்க்கையை வாழும். ஆனால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய சுய அறிவினால் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு எல்லாம் புரிய வரும். அப்போ என்ன, நமக்கு இங்கே எண்ணம் எழுகிறது, தீர்மானம் வருகிறது, ஆனால் அவைகள் வரவும் போகவும் செய்கின்றன, நான் அவற்றை அறிகின்ற மாறாத சாட்சி அப்படிங்கிறது தான் இங்கே தத்துவ விவேகமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே வந்து தத்துவ விவேக பிரகரணம். முதல் டாபிக் வந்து வித்யாரண்யருடைய ஃபஸ்ட்டு டைட்டிலே நான் சொல்லிட்டேன், இது வந்து தத்துவ விவேக பிரகரணம். அப்போ இங்கே முதல்ல தத்துவத்தை அவர் சொல்லும்போது விவேகத்தின் அடிப்படையில் பேசிக்கிட்டு வரார். அப்போ இங்கே எண்ணம் எழலாம் அல்லது புத்தியினால் ஒரு தீர்மானம் வரலாம், ஆனால் அப்படி வந்து போகின்ற விஷயங்கள் நான் கிடையாது, அவற்றையெல்லாம் அறிகின்ற என்றும் மாறாத சாட்சிங்கிறார். ஏன்னா எண்ணமும் மனசும் வந்து வந்து போகும், ஆனால் அறிவு ஆத்மா வந்து வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது மாறாத சாட்சி அப்படிங்கிறது தான் இங்கே இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம பார்க்கணும். அடுத்தது ஸ்லோகம் 21. ரஜோம் சைஹி பஞ்சபிஸ் தேசாம் கிரமாத் கர்மேந்திரியானி தூ வாக் பாணி பாத உபாயு உபஸ்தா அபிதானி ஜஜ்னிரே. இங்கே அருமையாக அடுத்த கர்மேந்திரங்களை எடுத்துக்கிறாரு, அடுத்த பாயிண்ட் வந்துட்டார். என்ன சொல்கிறாருன்னா, அதே ஐந்து பஞ்சபூதங்களுடைய ரஜஸ்ங்கிற ரஜோகுண பகுதிகளாக கர்மேந்திரியங்கள் என்ற செயல் உறுப்புகள் உண்டாகியது அப்படின்ட்டு அடுத்த டாபிக் வந்துட்டார். இப்போ ஞான இந்திரியங்களை பார்த்தோம். ஞான இந்திரியங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாம்மா கண்ணு காது மூக்கு அப்படிங்கிற ஐந்து புலன்களையும் பார்த்தோம், அப்புறம் மனசு புத்தி அப்பையும் பார்த்தோம். அது ஏழு தத்துவங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கர்ம இந்திரியங்களான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேச்சு கை கால் மலவாய் இனப்பெருக்க உறுப்பு ஆகியவைகள் எல்லாம் ஐந்து கர்ம இந்திரியங்கள் செயல் உறுப்புகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த செயல் உறுப்புகள் மூலமாக செயல்படுவோம். கையை வச்சு சில பொருள்களை எடுப்போம், காலை வச்சு நடப்போம், மலவாயில் ஆசன கழிவு, பிறப்பு உறுப்பில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செயல்படுதாக இருக்குது. அதனால் செயல் உறுப்புகள், வாயுங்கன்னா வாய் வழியாக பேசுகிறோம், பேச்சு வருது. அப்போ வாக்கு, இது மாதிரி இந்த ஐந்து பூதங்களினுடைய ரஜஸ்ங்கிற ரஜோகுண பகுதியினால ஐந்து கர்ம இந்திரியங்கள் உண்டாகின அப்படிங்கிற அருமையான விளக்கத்தை இந்த செயலில் கொடுக்குறார். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துவ அம்சம் ஞானேந்திரியங்களை பார்த்தோம், இப்போ ரஜஸ் அம்சம் வந்து கர்மேந்திரியங்களில் பார்த்துறோம். ஏன் ரஜஸ் அப்படின்னா, ரஜஸ் அப்படின்னாலே அங்கே செயல் இயக்கம் முயற்சி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மூன்று குணபேதங்களுடைய தன்மையை நம்ம வந்து எப்படி பார்த்தோம். சத்துவம் அப்படின்னா அது ஒரு அமைதி சாந்தி நிலை, ஆனால் ரஜஸ்ன்னா எப்பயுமே சும்மா இருக்காது, ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும், இயங்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அதனால் கர்ம இந்திரியங்கள் என்ன பண்ணோம்னா சும்மாவே இருக்காது, வாயின்றதா பேசிக்கிட்டே இருக்கும், காலுன்றதா நடந்துக்கிட்டே இருக்கும், கையின்னா எதையாவது பிடிங்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கையை கூட சும்மா வச்சுக்கவே மாட்டோம், எதையாவது ஒன்று அதை பார்க்கலாம், இதை பண்ணலாம், இதை எடுக்கலாம் அப்படின்னு எதையாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்போம். அப்போ அதனால தான் அதுக்கு பேர் வந்து செயல் உறுப்புகள். ரெண்டாவது, அந்த செயல் உறுப்புகள் வந்து ரஜோகுணத்தின் அடிப்படையில் உருவாகி இருப்பதனால அது நிச்சயமாக செயல் செய்து கொண்டு தான் இருக்கவும் செய்யும், செயல் செய்யாமல் அதனால் இருக்கவே முடியாது. சில பேர் பாருங்கள், உட்காந்துட்டு இருக்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது என்ன காரணம், அது அந்த உறுப்புகளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இயல்பாகவே அது அப்படி வந்துடுது. அவங்க வேணும்ட்டு செய்கிறது கிடையாது, அது தானாகவே நிகழுதுங்கிறத சொல்ல வரேன் நான். அதாவது கால் தானாக ஆடுறது, கை எதையாவது பிடிச்சி இழுக்கிறது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ரஜோகுணத்தினுடைய அம்சமாக இருக்கிறதுனால அந்த கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடு இப்படி இருக்குதுங்கிறத சொல்கிறார். அதில் வாக்கு அப்படிங்கிறது பேசுதல், பாணி அப்படின்னா கை, அது வந்து செயல்படுதல், அதாவது ஒன்று பிடிப்பது விடுவது, பாதம் அப்படின்னா கால், அது நகர்தல் நடப்புதல், பாயு அப்படின்னா மலம் கழிக்கும் உறுப்பு, உபஸ்தம் அப்படின்னா இனப்பெருக்க உறுப்பு. இந்த மாதிரி ஐந்து கர்ம இந்திரியங்கள் நம்ம இடத்துல செயலுக்கான கருவிகளாக இருக்கிறது என்று இங்கே அத்வைத வேதாந்தத்தையே எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வித்யாரண்யர் வந்து தத்துவ விவேக பிரகரணத்தில் முதல் பகுதியில் பூரா அத்வைத வேதாந்தத்தை ஆழமாக எடுத்துக்கிட்டு இருக்கார். நம்ம அப்படி தான் இதை பார்த்துட்டு தான் போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தம் படிச்சிட்டோம், இருந்தாலும் இப்போ ரிவிஷன் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், எங்க ஏற்கனவே அத்வைத வேதாந்தம் எடுத்துட்டீங்க, திருப்பி இதே டாபிக் இவரும் எடுக்கிறாரு, என்னங்க போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி மீண்டும் மீண்டும் இதை படிக்க 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 நமக்கு நிறைய புரியாததெல்லாம் புரிய வரும். எப்பயுமே ஒரே டைம் படிச்சுட்டா புரிஞ்சிடாது. அத்வைத வேதாந்த சர்டிஃபிகேட்டை நான் எந்த தைரியத்தில் கொடுக்குறேன் அப்படின்னா, திருப்பி நான் அந்த பஞ்சதசை எடுக்கிறதுனால தான். ஏன்னா நீங்கள்லாம் அத்வைத வேதாந்தம் படித்து அப்படியெல்லாம் புரிஞ்சிட்டீங்கிறதுக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. சரி, திருப்பி நீங்கள் பஞ்சதசி படிக்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க, அப்போ அது ஒர்த்தாக இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுனால தான் அத்வைத வேதாந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம். நீங்கள் ஒரே டைம் படித்த உடனே அப்படியே அத்வைத வேதாந்தத்தில் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. அது எனக்கு தெரியும், அப்படிலாம் கொடுக்க முடியாது. சரி, அடுத்தது பஞ்சதசி போகிறோம், அதனால நம்ம இதை கொடுத்தோம்னா அவங்களும் கண்டிப்பாக நல்ல தெளிவு வந்துடுவாங்க, புரியாததும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். மீண்டும் இதை கவனமாக கேட்கினாதான் புரியும். அப்போ இந்த இடத்துல கர்மேந்திரியங்களுடைய வேலை என்ன, ஞான இந்திரியங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான இந்திரியங்கள் என்பது அறிதல், அதாவது ஞானத்துக்கான கருவிகள். கர்ம இந்திரியங்களுடைய வேலை என்னென்னா செயல் புரிதல், செயல்பாடுக்கான கருவிகள். அப்போ ஏன் இந்த ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் நமக்கு உண்டாச்சிங்க? இது பிரகிருதியின் விளைவுகள், அதாவது இந்த மாயாசக்தியினுடைய விளையாட்டு. இது மாயாசக்தின்னு இருந்தால், இந்த பிரகிருதி இருந்தால் இப்படி ஒரு படைப்பை பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உண்டாக்கி இங்கே செயல்பாட்டை உண்டு பண்ணி பார்க்குது. அப்போ இங்கே இயக்குவது, பயன்படுத்துவது, அந்த அறிந்து கொண்டிருப்பது எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குது, அதுதான் பிரம்மம் சைத்தன்யம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே எல்லாமே பிரம்மம் சைத்தன்யத்தினுடைய அதிஷ்டானத்தில் தான் இருக்கும். பிரம்மம் இல்லாமல் மாயை கிடையாது, மாயை இல்லாமல் இந்த உலகம் உண்டாகாது. அப்போ இங்கே உலகம்ங்கிற ஒரு விஷயமே மாயையினுடைய வெளிப்பாடு, பிரகிருதி தான் மாயா. அப்போ பிரகிருதிங்கிற மாயாசக்தி தான் இங்கே இந்த உலகத்தை உண்டு பண்ணுது. அப்போ அந்த உலகமே மாயாசக்தியாகவே இருக்குது, உலகமே தோன்றி மறையுது. அப்போ தோன்றி மறைகிற மாயாசக்தி எப்படிங்க இருப்பா? அம்பாள் மாதிரி ஏதாவது சாரி கட்டிட்டு வருவாளான்னா, நம்ம அப்படி கற்பனைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் மாயாசக்தின்னு உடனே நீங்கள் அம்பாளை உருவகப்படுத்திக்கிறீங்க. ஆனால் உண்மையாக இப்போ நம்ம இந்த இடத்துல அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உட்பொருள் வந்து இங்கே அம்பாள் மாயாசக்தி கிடையாது, உங்களுடைய மனசு தான் மாயாசக்தி. அப்போ மனசு வந்து ஏன் மாயாசக்தியாக வச்சிருக்கிறோம்? மனசு வந்து பெண், அறிவு வந்து ஆண். அப்போ அதனால சிவம் சக்திங்கிற நிலையில் இங்கே அறிவு வந்து ஆண், மனசு வந்து பெண். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் உலகம் பிறக்கும். அதாவது இங்கே ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே படைப்பு வரும், ஒரு குழந்தை பிறக்கும். அது மாதிரி இங்கே படைப்பு எப்படி வந்ததுன்னா, அறிவும் மனசும் சேர்ந்தால் தான் படைப்பு வரும். வெறும் மனசு மட்டும், வெறும் பெண் மட்டும் இருந்தால் படைப்பு வருமா? எப்படி வரும்? குழந்தை பிறக்காது. வெறும் பெண் மட்டும் இருந்தால் குழந்தை பிறக்காது, அல்லது வெறும் ஆண் மட்டும் இருந்தால் குழந்தை பிறக்கமா? பிறக்காது. அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு படைப்பு வருது இல்லையா? அது மாதிரி இங்கே அறிவும் மனசும் சேர்ந்தால் இந்த உலகம் படைக்கப்படுது. அப்போ இந்த அருமையான டெக்னிக்கை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஹையர் லெவல் பாடத்துக்கு வந்துட்டோம், இன்னும் நம்ம பேசிக்காகவே உட்காந்துக்கிட்டு மாயா சக்தின்னு அம்பாளுங்க, அம்பாளை வழிபட்டுட்டு இருக்கேன்ட்டு வழிபட்டுட்டு இருக்கக்கூடாது. அது மனசை தான் நீங்கள் வழிபடுறதா மாறிடும். அப்போ மனோசக்தியை வந்து நீங்கள் டியூன் பண்ணுறதுக்கு தான் அம்பாளை வழிபடுறதெல்லாம், அதாவது மனசு வந்து அலைப்பாயாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கிறதுக்கான வழிபாடு முறைகள் தான் உருவ வழிபாடுகள். அது ஈஸ்வரனாக வர்றதுனால அந்த ஈஸ்வர விக்கிரகங்களில் பல உருவங்கள் இருக்குது. அதுதான் நம்ம கௌமாரம், கானாபத்தியம், சாக்தம், சைவம், வைணவம் அப்படின்ட்டு அந்த சன்மார்க்கங்களை நம்ம வகுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாமே மனசை டியூன் பண்ணுவதற்கான சாதனைகளாக பார்க்கணும். அது சமயங்களாக நம்ம மாற்றி வச்சுருக்கோம், ஆனால் உண்மையில் அதெல்லாம் சமயங்களை விட சாதனைகள். நீங்கள் கௌமாரத்தில் முருக வழிபாடு பண்ணாலும் சரி, கானாபத்தியத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணாலும் சரி, சைவத்தில் சிவனை வழிபாடு பண்ணாலும் சரி, இது எல்லாம் மனதை டியூன் பண்ணுவதற்கான, மனதை உயர்த்துவதற்கான படிநிலைகள், பாடத்திட்டங்கள் தான் அது. அதை நம்ம ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்கவுங்களுக்கு இப்படி விருப்பமான தேவதைகளை வச்சுக்கோங்க, வழிபாடு பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நாம் இப்போ அப்டேட் ஆகிட்டோம், திருப்பி திருப்பி நம்ம போய் மைண்டில் தேவதைகளை வச்சுக்கிட்டு மைண்டிலே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மைண்டை கடந்து அறிவு நிலைக்கு பயணிக்கணும், அதுதான் சத்ராயணம். அப்போ அந்த சத்ராயணத்தை புரிஞ்சு நடந்துக்குங்க. அப்போ இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இப்போ நான் செய்கிறேனுங்கிறது உண்மையா? செயல் நடக்கிறதே, கருவிகள் இயங்குகின்றனவே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையில் நீ எந்த செயலும் செய்வதில்லை, செயலை அறிகின்ற சாட்சி மாத்திரமே. அப்போ கர்ம பந்தம் எப்படி உருவாகுது? அப்போ எதனால இந்த கர்மங்கள், அதாவது செயல் விளைவுகள்னால் எனக்கு பாவ புண்ணியம் வருகிறது அப்படின்னா, அது கருவிகளில் நடக்கிறது. அதற்கு காரணம் நான் என்ற அகங்காரம், அதாவது இந்த கருவிகளில் நடக்கிற அகங்காரத்தை தன்னுடையது என்று அபிமானிக்கின்ற மனதின் அகங்காரம் அது. இப்போ ஒரு கண் ஒரு விஷயத்தை பார்க்குது அப்படின்னா அது நல்லது கெட்டதுங்கிறது மனசு தான் முடிவு பண்ணி எனக்கு தீவிரவாதி வாழ்க்கை வேணும்னு விரும்புது, அல்லது எனக்கு இந்த மாதிரி அத்தியாத்ம வாழ்க்கை வேணும்னு விரும்புது. இந்த ரெண்டு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த புரிதல் மனதின் இடத்துல கொடுக்கப்படும் போது வாழ்க்கை மாறுது. ஆனால் இந்த மாற்றங்களின் நிகழ்வை தீவிரவாதியாக போகிறவன் நான் செய்கிறேன்ங்கிற தீவிரத்தன்மையிலேயே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்குவான், அவன் மனித வெடிகுண்டா மாதிரி இறந்து போக போகிறான். ஆனால் அத்தியாத்ம ஞான பாதையில் வர்றவன் அந்த தெளிவு அடைஞ்சிருவான், இதை நான் செய்யலை, இது மைண்டினுடைய பிளே அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவன் வந்து இந்த கருவிகளை கடந்து மனதை கடந்து அடுத்த உயர்பரிமாண அறிவு நிலைக்கு பயணிக்கிறான், அந்த சத்ராயணத்தினுடைய பயண நோக்கத்தை புரிஞ்சுக்கிறான். அப்போ தானாகவே அவனிடத்துல அகங்காரம் நீக்கப்படுகிறது இல்லையா, நானுங்கிற அந்த ஈகோ வந்து அந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆகிடுது, இழந்து விடுகிறான், அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ நானுங்கிற ஈகோ அழிந்து விட்ட மறுவினாடி அவனிடத்துல கர்ம பந்தம் இருக்காது. கர்ம பந்தம்னா என்ன, இதை நான் செய்கின்றேங்கிற பந்தம் இருக்காதுல்ல, இதுக்கு முன்னாடி இதை நான் செய்கிறேன் தான் நினைக்கிறான். நான் செய்கிறேங்கிற நினைக்கிறதுனால தானே நம்ம சராசரி வாழ்க்கையும் வாழ்றோம், தீவிரவாத வாழ்க்கையும் வாழ்றோம். இப்போ தீவிரவாதியும் என்ன நினைக்கிறான், நான் செய்கிறேன், இதை நான் போய் இந்த உலகத்தை வந்து மாற்ற போகிறேன், அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எதிராக இருக்கிறவங்களாம் அழிக்க போகிறேன், அதனால் நான் மனித வெடிகுண்டாக மாறப்போகிறேன் அப்படின்னு இவனா அகங்காரத்தில் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி தன்னை அழிச்சிக்கிறான். சராசரி மனிதனும் தீவிரவாதி மாதிரி மாறலன்னா கூட அவனுடைய செயல் விளைவுகளை அவன் எப்படி அகங்காரத்தில் பார்க்குறான், நான் செய்கிறேன், இது நான் சம்பாதிச்சா தான் சோறு, நான் வாழ்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் குடும்பமே வாழுது, இப்போ நான் வந்து இன்கம் கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் பிச்சு எடுக்க போயிடுவாங்க அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படியெல்லாம் நடக்காது. ஆனால் அப்படி ஒரு ஈகோ இவனுக்குள்ள, அதாவது இவன் தான் வாழ வைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இங்கே உண்மையிலேயே எந்த ஒரு தனி மனிதனும் வாழ்வது கிடையாது, எல்லாம் ஒருங்கிணைந்து தான் இங்கே வாழ்க்கை நடக்குது. அதுக்கு தான் நாம் ஏற்கனவே உதாரணம் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பணம் இருந்துட்டால் பணத்தையே சாப்பிட முடியுமா, நீங்கள் போய் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க மாதமானால் எனக்கு 1 கோடி ரூபா வருமானம் கூட சொல்லுங்களேன், பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு வெளிநாட்டு கம்பெனியில் மாதம் 1 கோடி ரூபா கொடுக்குறான், அந்த 1 கோடி ரூபா அப்படியே ரூபா நோட்டுகளாக வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட முடியுமா, முடியாது. அந்த 1 கோடி ரூபா பணம் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கான அரிசி வாங்குறதுக்குன்னு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ உங்கள் கையில் வேணுமில்ல. அப்போ அந்த அரிசிங்கிற ஒரு விஷயம் வந்து விவசாயம் இருந்தால் தானே உங்கள் கைக்கு கிடைக்கும். அப்போ இங்கே உங்கள் வாழ்க்கைங்கிறது நீங்கள் தனித்து வாழவே முடியாது, இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நான் சம்பாதிக்கிறனால தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் சம்பாதிச்சு பணத்தையும் வச்சுக்கிட்டாலும் உங்கள் வாழ்க்கை முழுமையாகாது. விவசாயி உங்களுக்காக விவசாயம் பண்ணணும், சேத்துல கால் வைக்கணும், அவன் அரிசி பயிரிடணும், தானியங்கள் பயிரிடணும், அப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். பழங்கள் பல மரங்கள் பழங்களை கொடுக்கணும், பறவைகள் வந்து எச்சங்களை போட்டு இந்த பூமியில் விவசாயத்தை பரப்பணும். அப்போ இவ்வளவும் இந்த உலகத்தில் இயற்கையில் ரித்தமில் நடந்துக்கிட்டு இருக்கு, இது யாருக்கு புரியும்? இது மாதிரி பாடங்களில் வந்து பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர்ந்தவன் தான் இங்கே தன்னுடைய வாழ்க்கை இது கிடையாது, இது ஈஸ்வர நியதிக்குள்ளே நிகழ்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கான கருவி தான் இந்த உடம்பு மனசும் அப்படின்னு தன்னை இழந்து விடுவான் இல்லையா, அவன் தான் நானுங்கிற ஈகோவை விட முடியும். ஆனால் இந்த நானுங்கிற ஈகோவை விட முடியாத சாதாரண மனிதர்கள் வந்து இதை நான் செய்கிறேன் என்று வாழ்வதனால அவர்கள் சுகத்துக்கங்களை அடைகிறார்கள், அதனால் அவர்கள் அகங்கார பந்தத்தினால் கட்டுப்பட்டவர்களாகின்றார்கள். அந்த கர்ம பந்தத்தினாலே பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலே சம்சார சக்கரத்திலே சுற்றுகின்றார்கள் அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறார் வித்யாரண்யர் வந்து, இதை புரிய வைக்கிறார், அதற்கான செயற்கருவிகளையும் காட்டி கொடுக்குறார். அப்போ நாம் இங்கே சாதனைன்னு எடுத்துக்கிட்டால் என்னங்க செய்யணும், செயலை எல்லாம் நீங்கள் ஒன்று நிறுத்த வேண்டியதே இல்லை, கண்ணு கண்ணு பாட்டு பார்க்கட்டும், காது காது பாட்டு கேட்கட்டும், கையை கைப்பாட்டி வேலை செய்யட்டும், கால் நடக்கட்டும், அதனால் செயல் கருவிகளை நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தை விட்டு ஓடிடணுமா, ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, செயல் நடக்கும், ஆனால் அந்த செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக நான் இருக்கிறேன், சம்பந்தப்படாமல் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை நாம் விடக்கூடாது. ஏன்னா என்னுடைய இருப்புனால் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துட்டா அந்த செயலை செய்பவன் நான் அல்ல, அதற்கான கருவி இந்த உடலும் மனசும், அப்போ ஆத்மாவினுடைய ஊடகமாக இந்த உடலும் மனதும் உண்டாகி இதன் வழியாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஏதோ நடப்பது போல இருக்கிறது, நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறன. ஆனால் இந்த நகர்வுகளுக்கு இந்த நடக்கும் சம்பவங்களுக்கு நான் கர்த்தா போக்தா கிடையாது, அது அவன் தான் ஞானி. நான் கர்த்தா போக்தா கிடையாது என்று வாழ்க்கையை வாழ்வான், அவன் கர்த்தா போக்தா கிடையாதுன்ட்டு அப்படியே சும்மா டம்மியாக வீட்டில் உட்காந்துருக்க மாட்டான், அல்லது உலகத்தை விட்டு ஓடிட மாட்டான், செயல் செய்யாமல் இருக்க மாட்டான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் செயலில் அந்த செயலற்ற தன்மையை நீங்கள் ஞானியின் இடத்துல பார்க்கலாம். ஞானி எல்லா செயல் செய்வான், ஆனால் செயலற்ற தன்மை என்ன, எம் மூலமாக நடக்குது அவ்வளவுதான், இந்த பாடி மைண்டு மூலமாக காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அது ஈஸ்வர காரியம், அதுக்கு பேர் கர்ம யோகம். அப்போ அந்த கர்ம யோகமாக மாற்றிக்குவான், அவன் தான் ஞானி. ஆனால் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் அக்ஞானி. அப்போ இந்த புரிதல் நமக்கு வர்றதுக்கு தான் இங்கே இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ நாம் இங்கே நிதித்தியாசனம்னா என்ன செய்யணும்? நம்ம இடத்துலேருந்து பேச்சு வரலாம், நம்முடைய கால் நடக்கலாம், செயல்கள் நிகழலாம், ஆனால் நான் அவைகளை எல்லாம் அறிகின்ற சைத்தன்யம் சாட்சி என்றும் மாறாதவன் அப்படின்னு புரிஞ்சிட்டா இதுக்கு பேர் தாங்க கர்ம விவேகம்னு பேர். சாதாரண விவேகம் கூட இல்லை, இந்த கர்மாவை பற்றி ஒரு தெளிவு அடைந்த ஒரு ஞானம் ஒரு விவேகம் இருக்கு இல்லையா, இது கர்ம விவேகம் என்று நம்ம இந்த 21வது மந்திரத்தில் பார்க்கிறோம். அடுத்தது 22வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தைஹி சர்வைஹி சகிதைஹி பிராணோ விருத்தி பேதாத்ச பஞ்சதா பிராணோ அபானக சமானச சோதான வியானவ் சதே புனகா. இங்கே அழகாக சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார், ஞான இந்திரியங்கள் சொல்லிட்டாரு, கர்ம இந்திரியங்கள் சொல்லிட்டாரு, இப்போ பஞ்ச வாயுக்கள் பேசுகிறாருங்க. 5 வகையான பிராணசக்தி இருக்குன்னு சொல்கிறாரு. அது என்னென்ன? பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் அப்படின்னு 5 பஞ்ச வாயுக்கள் வந்து இங்கே உருவாகுது. பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இதை எப்படி சொல்கிறாருன்னா, அந்த பிராணன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் சக்தி, அந்த ஒரே உயிர் சக்தி தான் இங்கே பல்வேறு சக்திகளாக பரிணமிக்குது. நீங்கள் அந்த உயிர் சக்தி வந்து சாதாரணமாக எடை போட்டுட முடியாது, ஏன்னா அந்த உயிர் சக்தி தான் இங்கே எல்லாமே. அப்போ அந்த உயிர் சக்தி வந்து உங்களுக்கு பிராணனாக சுவாசமாகவும் இருக்குது, மனசாகவும் இருக்குது, அதுதான் பியூட்டியே. ஏன்னா நீங்கள் மூச்சு காற்று வேற மனசு வேறன்னு நினச்சிக்கக்கூடாது, அது காற்றாகவும் வேலை செய்யும், உங்களுக்கு மனோ எண்ணங்களாகவும் விரியும். அப்போ அதனால தான் சுவாச பயிற்சி பண்ணுவதனால மனசை கட்டுப்படுத்த முடியும். அப்போ ரெண்டாவது, அந்த பிராணன் வந்து வெறும் மூக்குக்குள்ளே போயிட்டு வர்ற மூச்சு மட்டும்தானா? இல்லை, உங்களுடைய சாப்பாட்டை செரிமானம் பண்ணக்கூடிய உள்ள ஒரு சக்தியாக மாறுது, அப்புறம் உங்களுடைய உடம்பை இயக்கக்கூடிய மற்ற வாயுக்களாக மாறுது. அந்த அடிப்படையில் அது அபானன், சமானன், உதானன், வியானன் என்று இங்கே 5 வாயுக்களை புரிய வைக்கிறார். அதாவது இந்திரியங்கள் அந்தக்கரணத்துடன் வந்து இந்த பிராணன் ஆகிய செயல்பாடுகள் எல்லாமே விருத்திகள் வேறுபாட்டுகள்னாலே 5 வகையாக விளங்குகிறது. அதில் இந்த 5 வாயுக்கள் உற்பத்தி ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்கே எந்த இந்த இடத்துல அவர் என்ன நமக்கு புரிய வைக்க வரார் அப்படிங்கிறத முக்கியமான பாயிண்டோட நம்ம இன்னைக்கு வகுப்பை நிறைவு செய்யலாம். இப்போ என்ன புரிய வைக்க வரார் அப்படின்னா, வித்யாரண்யர் வந்து இந்த பரு உடல் நமக்கு உண்டாகினது இல்லையா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பௌதீக உடல் வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால உண்டாகியிருக்கு. ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் உண்டாகுவதற்கான ஒரு சூட்சம உடம்பு நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எடுத்த உடனே இந்த பௌதீக உடல் வராது. அதாவது ஈஸ்வரனுடைய காரண சரீரத்திலிருந்து சூக்ஷம சரீரம் வந்து, சூக்ஷம சரீரத்திலிருந்து ஸ்தூல சரீரம் வந்தது அப்படின்னு நம்ம அத்வைத வேதாந்தத்தில் படித்தோம். அதாவது காரண சரீரம் தான் இந்த ஸ்தூல உடலும் சூக்ஷம உடலும் உண்டாவதற்கான காரணமாக இருந்தது என்று நம்ம பார்த்தோம். அப்போ அந்த காரணமாக இருக்கின்ற காரண சரீரம் ஈஸ்வர சரீரம், அது ஈஸ்வரனுடைய மனசு, காஸ்மிக் மைண்டு, சஞ்சித கர்மா. அப்போ அதிலிருந்து நமக்கு சூக்ஷம சரீரம் வெளிப்படும் போது என்னென்ன வெளிப்படும்? 5 பூதங்கள் வரும், 5 ஞான இந்திரியங்கள் வரும், 5 கர்ம இந்திரியங்கள் வரும், அந்த கரணமாகிய மனசு புத்தி வரும். அப்போ இந்த 17 தத்துவங்கள் சேர்ந்தது சூக்ஷம சரீரம் என்று நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்தில் தெளிவாயிட்டோம். அத்வைத வேதாந்தம் படித்ததுனால நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பருவுடல் உருவாவதற்கு காரணமான சூக்ஷம சரீரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால், 5 பஞ்சபூதங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், அந்த கரணமாகிய மனசு புத்தி. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க இந்த பஞ்சபூதங்கள் ஓகே, அப்போ இந்த ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள்லாம் உடம்புலேயே தான் இருக்குது, இதையே நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே சொல்கிறது வந்து சூக்ஷம சரீரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உடம்பை உண்டானதை பற்றி பேசவே இல்லை. சூக்ஷம சரீரம்னா என்னென்னா, வெறும் சக்தி மட்டும்தான், அது உருவத்தை எடுக்கவே இல்லை. கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம சக்தி, பஞ்சபூதமும் சூக்ஷமாக இருக்கும் கண்ணுக்கு, அதாவது அது பஞ்சீகரணம் நடக்கலை, பஞ்சபூதம் வந்து கண்ணுக்கு தெரியவே இல்லை, அதாவது காற்று ஆகாயம் எல்லாம் உருவாகவே இல்லை, அது அப்படியே சூக்ஷமாக இருக்குது. அதே மாதிரி ஞான இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு காது மூக்குங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் உடம்புல கண்ணு வழியாக நீங்கள் வந்து ஒரு கண்ணு வச்சிருக்கலாம், ஆனால் அந்த கண்ணு பார்க்குற சக்தி வேணுமில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாக்கு இருக்கலாம், ஆனால் நாக்கில் ஐஸ்கிரீம் வச்சா சுவைக்கிற சக்தி வேணுமில்ல. கண் இருக்கலாம், முன்னாடி நிற்கிறது ஆணா பெண்ணா அல்லது ரோஜா மலரா மல்லிகை மலரான்னு தெரியறதுக்கு பார்வை இருக்கணுமில்ல. அப்போ இந்த பார்வை, இந்த தொடு உணர்வு, சுவை உணர்வு எல்லாமே உணர்வின் அடிப்படையில் இருக்கு இல்லையா, பார்வை உணர்வு எல்லாமே சக்தியாக இருக்குது, அதுதான் உயிர் சக்திங்க. அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பஞ்சபூதங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், மனசு புத்தி, இது எல்லாமே சூக்ஷமமாக இருக்குது. அது சூக்ஷம்னா வெளிப்படவே இல்லை, அப்போ அப்படிப்பட்ட இந்த 17 தத்துவங்கள் சேர்ந்தது சூக்ஷம சரீரம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ பிராணன் அப்படிங்கிறத வந்து நம்ம சைத்தன்யமாக எடுத்துக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து உயிர் சக்தி அப்படிங்கிற நிலையில கூட அது பரமாத்மாவினுடைய சக்தி தான். அது உயிர் வந்து இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இயங்கினாலும் அந்த உயிரே பரமாத்மாவா அப்படின்னா அப்படியே பார்க்க முடியாது. அது வந்து ஒரு சைத்தன்யமாக அதை பார்க்காம அது ஜடமும் இல்லை, ஆனால் அது ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே சுவாசமே நடக்குது. அப்போ அந்த உடம்புக்குள்ளே ஜீரணம் நடக்குது, ரத்த ஓட்டம் போகுது, இந்த உடம்பு இயங்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் இந்த செயல்பாடுகள் பிராணன் மூலமாக நடக்கும். அப்போ இந்த பஞ்ச பிராணன்கள் என்ன செய்யும்? பிராணன் வந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுற வேலை செய்யும், அபானன் வந்து மலஜல மூத்திரத்தை வெளியேற்றும், சமானன் வந்து ஜீரணத்தை பண்ணும், ஊட்டச்சத்தை பகிர்ந்து கொடுக்கும், உதானன் வந்து இந்த பேச்சு வந்து பேசக்கூடிய சக்தியை உண்டாக்கும், வியானன் வந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை செலுத்தும். அப்போ இதெல்லாம் பஞ்ச வாயுக்களினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் இவைகள் எல்லாமே சூக்ஷம சரீரத்தின் செயல்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம 17 தத்துவங்கள் அடங்கிய சூக்ஷம சரீரம்தான் இப்போ உண்டாகியிருக்கு. அது ஸ்தூல சரீரமாக மாறும்போது பஞ்சீகரணம் நடக்கும். அதுக்கெல்லாம் ஆதாரமாக சாட்சி சைத்தன்யமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு நம்மளை காட்டி கொடுப்பாரு. அது அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம போகலாம். இப்போ நம்ம நேரம் கருதி இப்போ இந்த இடத்துல 22 ஸ்லோகத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பில் சூக்ஷம சரீரத்தினுடைய முழுமையான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.